அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
பிரியமான வேத ஆராய்ச்சியாளர்களே, இன்று நாம் லேவி ராம புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியை துவங்கும் முன் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்த நீர் எங்களையும் நேசிக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மையும் உம்முடைய மன விருப்பத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய வேத வசனங்களை எங்களுடைய கரங்களிலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாள் முதல் நாங்கள் லேவி ராம புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவராவது ஒரு நாளாவது நிகழ்ச்சியை தவறவிட்டுவிடாதபடி ஒவ்வொரு நாளும் கேட்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருவீராக. எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பெரிய மறுமலர்ச்சியையும் புத்துணர்வையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த பாடங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கர்த்தர் மட்டுமே அறிந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி மூலமாகவும் நீர் எங்களோடு தனிப்பட்ட விதத்தில் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக டாக்டர் எஸ் ஹெச் கெல்லாக் என்பவர் சொல்லும்பொழுது வேத புத்தகத்திலேயே மிகவும் முக்கியமான புத்தகம் லேவியராகமம் என்று கூறியிருக்கிறார். இவர் எப்படி இப்படி கூறலாம் என்று யோசித்தால், டாக்டர் அல்பர்ட் சி டட்லி என்பவரும் சொல்லும்பொழுது வேத புத்தகத்திலேயே மகா உன்னதமான புத்தகம் லேவியராகமம் என்று சொல்லியிருக்கிறார். தேவனை குறித்தும் தேவனுடைய குணநலன்களை குறித்தும் அவருடைய பரிபூரணமான எதிர்பார்ப்புகளை குறித்தும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றாலும் இந்த லேவியராகமம் உங்களுக்கு உதவி செய்யும். இது மிகவும் உற்சாகம் தரக்கூடிய ஒரு புத்தகம். உண்மையாகவே இந்த உலகத்திலே தேவ பயத்தோடு வாழ வேண்டும், இறைவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று எண்ணுகிற ஒவ்வொருவரும் இந்த புத்தகத்தை கருத்தோடு கற்றுக்கொள்வார்கள் என்றால் சரியான பாதையை அவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். இந்த லேவியராகமம் புத்தகமும் மோசேயினாலே எழுதப்பட்டது. இது வேத புத்தகத்தின் முதல் 5 புத்தகங்களுள் ஒன்று. இந்த லேவியராகமம் புத்தகத்தை நாம் சிந்திக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையின் அருகிலே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புத்தகத்தின் ஆரம்ப வரிகளிலும் முடிவு வரிகளிலும் அவர்கள் சீனாய் மலையடிவாரத்திலேயே இருக்கிறார்கள். அங்கேதான் தேவன் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்தார். தேவனுடைய கட்டளைப்படி ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் செய்ததை குறித்தும் அங்கே தேவனுடைய மகிமை இறங்கியதை குறித்தும் இறுதியாக யாத்ரா புத்தகத்தில் நாம் சிந்தித்து முடித்தோம். இப்பொழுது தேவன் அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே எப்படி பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கப் போகிறார். அதற்கான விதிமுறைகளை கூறப்போகிறார். எனவே லேவியராகமம் கர்த்தரை தொழுது கொள்வதை குறித்து நமக்கு அறிவிக்கும் ஒரு சிறந்த புத்தகம். லேவியராகமம் 1:1 கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி என்று ஆரம்பமாயிருக்கிறது. இப்பொழுது அவர் சீனாய் மலையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கவில்லை, அவர் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே இருந்து மோசேயோடு பேசுகிறார். மோசேயோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர்கள் எப்படி அவரிடத்திலே வர வேண்டும், அவர்கள் வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து கூறுகிறார். சபை என்பதற்கான சரியான பொருள் என்னவென்றால் வெளியே அழைக்கப்பட்டவர்கள். அந்நாட்களிலே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசி அவர்கள் அவரிடத்திலே வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நாட்களிலே இயேசு கிறிஸ்து நம்மை அவரண்டை அழைக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த புத்தகம் இந்நாளிலே வாழ்கிற நமக்கும் அருமையான செய்திகளை உடையதாயிருக்கிறது. லேவியராகமம் ஆராதனை புத்தகம். பலிகள், ஆராதனை முறைமைகள், சடங்குகள், ஆலோசனைகள், கழுவுதல், அபிஷேகம் செய்தல், பரிசுத்த நாட்கள், கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள், எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்ற காரியங்கள், எச்சரிப்புகள் எல்லாம் இந்த புத்தகத்திலே அடங்கியிருக்கிறது. இந்த வெளிப்பிரகாரமான காரியங்கள் எல்லாமே ஆவிக்குரிய உள்ளான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறது. 1 Cor 10:11 பாருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இதே 1 Cor 10:6 பின்பகுதியிலே பார்க்கும்பொழுது இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 15:4 பார்ப்போம் என்றால், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பழைய ஏற்பாடு ஆவிக்குரிய சத்தியங்களை நமக்கு கொண்டதாக இருக்கிறது என்று எழுதுகிறார். 1 Peter 1:10-12 பாருங்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருந்தார்கள். இது மட்டுமல்ல, Hebrews 11:13 பார்க்கும்பொழுது இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் புத்தகம் நமக்கும் சில அருமையான ஆலோசனைகளை கொடுக்கிறது. ஏனென்றால் இது இயேசு கிறிஸ்துவை அற்புதமான வகையிலே வெளிப்படுத்துகிறது. டிண்டேல் என்ற தேவ மனிதர் மோசேயின் 3 புத்தகத்திற்கான முகவுரை பகுதியை எழுதும்பொழுது, பலிகள், சடங்குகள் இவற்றை அஸ்திபாரமாக கொண்டு நாம் எதையும் கட்ட முடியாது, ஆனால் அவற்றில் கிறிஸ்துவையும் அவரை குறித்த மறைவான காரியங்களையும் அறிந்து கொள்ளும்பொழுது கிறிஸ்துவில் மறைந்திருக்கும் தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாக நாமும் உதாரணங்களையும் உருவக கதைகளையும் குறித்து சிந்திப்போம் என்று கூறியிருக்கிறார். கர்த்தரை இன்று நாம் ஆராதிப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட சடங்காச்சாரங்களை செய்வதோ குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமோ ஆராதிப்பது இல்லை. இஸ்ரவேல் மக்கள் சடங்குகளையும் சமய பழக்க வழக்கங்களையும் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே இயேசு சமாரியாவிலே கிணற்றண்டையிலே சந்தித்த அந்த பெண்ணிடத்திலேயும் இவ்வாறு கூறினார். யோவான் 4:21 24 வரை பாருங்கள். ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இந்த புத்தகத்தின் கருப்பொருள் கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த புத்தகத்தின் செய்தி இரண்டு வகையாய் வருகிறது. தேவனை கிட்டிச் சேர வழி, பலியிடுதல். பாவ நிவிற்த்தி என்ற வார்த்தை இந்த புத்தகத்திலே 45 முறை வருகிறது. பாவ நிவிற்த்தி என்றால் மூடுதல். காளையின் ரத்தமோ ஆட்டுக்கடாவின் ரத்தமோ உண்மையாக பாவத்தை எடுத்து போடுகிறதில்லை. இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களையும் எடுத்து போட வரும் வரை அது பாவத்தை மூடி வைக்கிறதாய் இருந்தது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்பொழுது 3:25 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் என்று சொல்லியிருக்கிறார். முற்காலத்திலே நடந்த பாவங்களே என்று சொல்லும்பொழுது பழைய ஏற்பாட்டு கால பாவங்களை குறித்து சொல்கிறார். தேவனாய கர்த்தர் பாவத்திற்கு பரிகாரமாக காளையினுடைய ரத்தத்தையோ ஆட்டுக்கடாவினுடைய ரத்தத்தையோ இறுதியானதாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து வரவரை இந்த பாவத்தை மூடுவதற்கான பாவ நிவர்த்திக்கான காரியம்தான் அது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே கடனாக தேவன் மக்களை ரட்சித்தார். இயேசு கிறிஸ்து வந்தபொழுது அவரே எல்லாவற்றையும் கொடுத்து தீர்த்தார். கடந்த காலத்தை பொறுத்தமட்டிலேயும் இதுவே உண்மை. நிகழ்காலத்தை பொறுத்தமட்டிலேயும் சரி, எதிர்காலத்தை பொறுத்தமட்டிலும் சரி, இயேசுவே பாவத்திற்கான பரிகாரத்தை செலுத்தி முடித்துவிட்டார். பாவ நிவர்த்தியை குறித்து லேவிய ராமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான காரியம் லேவிய ராமம் 17:11 பாருங்கள். வாசிக்கிறேன். லேவிய ராமம் 17:11, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. மனிதன் தேவன் அண்டை செல்ல வழி பலிதான். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. லேவிய ராமம் சொல்லும் இரண்டாவது செய்தி என்னவென்றால், தேவனோடு நடப்பதற்கான வழி பரிசுத்தமாக்கப்படுதலின் மூலமே என்பதுதான். பரிசுத்தம் என்ற வார்த்தை இந்த புத்தகத்திலே 87 முறை வருகிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். லேவியராமம் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நாம் என்ன சாப்பிட வேண்டும், நம்முடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள் எப்படி எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றிற்கும் உறுதியான சட்டங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கற்பனைகள் இன்றைக்கும் ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்ததாய் இன்றைய விசுவாசிகளுக்கும் உரியதாய் இருக்கிறது. இந்த காரணத்தினாலேயே நாம் லேவிய ராமத்தை மிக கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் தேவனை அடைவதற்கு வழியானது இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து எபிரேய ஆக்கியம் சொல்லும்பொழுது மிக தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், எபிரேயர் 9:25-26, பிரதான ஆசாரியன் அந்நிய ரத்தத்தோட வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேகம் தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிக்கவில்லை. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகம் தரம் பாடுபட வேண்டியதாயிருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தேவனோடு நல்ல ஒரு உறவை அனுபவிக்க வேண்டுமென்றாலும், அவரை தொழுது கொள்ள வேண்டுமென்றாலும், அவர்கள் கட்டாயம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். எபிரேயர் 13:20-21 பாருங்கள், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராய் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு எந்தெண்டைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அருமையானவர்களே, புதிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே நாம் கருத்துக்களை சிந்திக்கும் பொழுது லேவியராம புத்தகம் குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகம். சாதாரண ஒரு கிறிஸ்தவனுக்கு இது உற்சாகம் அளிக்கும் ஒரு புத்தகமாய் இருக்காது. இந்த புத்தகத்தை அநேகர் விரும்பி வாசிக்கிறதில்லை. ஆனாலும் இது குறிப்பிடத்தக்க ஒரு புத்தகம். 1-7 அதிகாரங்களிலே 5 பலிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நன்றாக கவனித்தால் மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து ஆழமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 8-10 அதிகாரம் வரை பார்ப்பீர்கள் என்றால் ஆசாரியர்களை அபிஷேகிப்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை படிக்கும்பொழுதுதான் இன்று நம்முடைய அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆழமற்ற அர்ப்பணிப்பாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 3-11 அதிகாரத்தை பார்ப்பீர்கள் என்றால் தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எதை சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார், அது சக்தி வாய்ந்ததாகவும் ஆவிக்குரிய ஆத்ம உணவாகவும் இருக்கிறது. 4-12 அதிகாரத்திலே தாய்மையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, தேவன் பொதுவாக பெண்களை குறித்து எழுதியிருக்கிற எண்ணங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். 5-ஆக குஷ்டரோகத்தை குறித்தும் அதற்காக எடுக்கப்பட வேண்டிய சிகிச்சை முறையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனையை மையமாக கொண்ட இந்த புத்தகத்திலே இந்த குஷ்டரோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். குஷ்டரோகத்தை குறித்து ஏன் இத்தனை நீண்ட ஒரு பகுதி உண்டு என்று கேட்கலாம். வேதவசனங்களை நன்றாக படித்தவர்கள் குறிப்பிட்ட வகையான பாவமானது தேவனோடு உள்ள உறவிலே ஒரு ஆழமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். குஷ்டரோகி சுத்தமாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அடையாளமாயிருக்கிறது. இதற்காக செலுத்தப்படும் பலியை கவனிப்பீர்கள் என்றால் மிக வினோதமாக 2 பறவைகளை குறித்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து 13 அதிகாரத்திலிருந்து 15 அதிகாரம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அருமையான சகோதரரே, இந்த உலகத்திலே நானும் நீங்களும் பாவ அழுக்கடைவதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அதிகமான காரியங்களை நாம் அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் செயல்படுத்த வேண்டும். 16 அதிகாரத்தை பார்க்கும்பொழுது பாவ நிவர்த்தி நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் பலியை படமாய் நமக்கு காட்டுகிறது. 17 அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே தகன பலிபீடத்தின் முக்கியத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது கிறிஸ்துவின் சிலுவையின் குணாதிசயங்களின் முக்கியத்துவத்தை விளக்குகிறதாயிருக்கிறது. 18-22 அதிகாரங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுதினமும் நாம் சந்திக்கும் முக்கியமற்றது என்று நாம் எண்ணும் காரியங்களிலேயும் தேவன் எத்தனை கருத்துள்ளவராய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்பது தெரிய வருகிறது. உலகத்தில் உள்ள குடும்பங்கள் தேவனோடு கூட எவ்வளவு நெருக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கு அது எடுத்துக்காட்டாயிருக்கிறது. தேவன் நம்முடைய வியாபாரங்களிலே ஈடுபாடு கொள்ள விரும்புகிறார், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபாடு கொள்ள விரும்புகிறார், நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே ஈடுபாடு கொள்ள விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, எனவே நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவரை வெளியே அடைத்து போடுவதை குறித்து நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். 9-23 அதிகாரத்தை பார்ப்போம் என்றால் குறித்த காலங்களிலே கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகைகளை குறித்து வாசிக்கிறோம். இது 23 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 10-24-27 அதிகாரம் வரை வாக்குத்தத்த பூமியை குறித்து சட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த லேவிய கிராமத்திலே அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தையும் வாக்குத்தத்த பூமியையும் குறித்த காரியங்கள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்ததாயிருக்கிறது. அது இவ்வுலகம் முதல் நித்தியம் வரைக்கும் தொடர்ந்து செல்கிறதாயிருக்கிறது. அருமையானவர்களே, வேதத்தின் முதல் 3 புத்தகங்களுக்கும் இடையிலே ஒரு தொடர்பு உண்டு. ஆதியாமத்திலே மனிதன் தன்னைத்தானே பாழாக்கிக் கொண்டதை பார்க்கிறோம். யாத்ராமத்திலே அவன் விடுவிக்கப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். லேவியராமத்திலே தேவனை அவன் தொழுது கொள்வதை குறித்து பார்க்கிறோம். யாத்ராமத்துக்கும் லேவியராமத்துக்கும் உரிய ஒற்றுமை வேற்றுமைகளையும் நாம் கவனிக்கலாம். யாத்ராம புத்தகத்திலே மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. லேவியராம புத்தகத்திலே பரிசுத்தம் கொடுக்கப்படுகிறது. யாத்ராமத்திலே தேவன் மனிதனை தேடி வருகிறதை பார்க்கிறோம். லேவியராமத்திலே மனிதன் எப்படி தேவனை தேட வேண்டும் என்பதை குறித்து பார்க்கிறோம். யாத்ராமத்திலே இரட்சகராகிய இயேசுவை பார்க்கிறோம். லேவியராமத்திலே அவரே பரிசுத்தப்படுத்துகிறவராய் பார்க்கிறோம். யாத்ராமத்திலே மனிதனின் பாவம் பிரதானமானதாயிருக்கிறது. லேவியராமத்திலே மனிதனுடைய அசுத்தம் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. யாத்திராமத்திலே தேவன் மலையிலிருந்து பேசுகிறார். லேவியராமத்திலே அவர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பேசுகிறார். இப்பொழுது நாம் லேவியராமம் முதலாம் அதிகாரத்துக்குள்ளே பிரவேசிப்போம். இங்கே தகன பலியை குறித்தும் ஒழுங்குமுறைகளை குறித்தும் சடங்குகளை குறித்தும் தகனபலி செலுத்துவதற்கான காரணத்தை குறித்தும் தகன பலிக்குரிய சட்ட திட்டங்களை குறித்தும் பார்க்கிறோம். மனிதன் அறிந்திருக்கிற மிக பழமையான காணிக்கை இதுதான். ஆபேல் இந்த காணிக்கையை தான் செலுத்தினான். நோவா, ஆபிரகாம் இவர்களும் இதே காணிக்கையை தான் செலுத்தினார்கள். ஆசிரிப்பு கூடாரத்திலே இந்த காணிக்கையானது, இந்த பலியானது வெண்கல பீடத்திலே செலுத்தப்பட்டது. தகன பலி இந்த பலிபீடத்திலே செலுத்தப்பட்டபடினாலே இது தகன பலிபீடம் என்றும் அழைக்கப்படுகிறது. தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஐந்து விதமான காணிக்கைகளிலே அல்லது பலிகளிலே இது முதன்மையானது. இந்த காணிக்கையானது இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய மரணத்தின் ஆழத்தையும் தெளிவாக காட்டுகிறது. இந்த காணிக்கையின் முழு அர்த்தத்தையும் மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. இது கிறிஸ்துவிலே தேவன் எதை காண்கிறாரோ அதை இந்த பலி நம் முன் வைக்கிறது. அவர் பார்க்கும் அளவு நம்மால் பார்க்க முடியாது. இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு மறைவான காரியம் இருக்கிறது. இதை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே வெளிப்படுத்த முடியும். தகன பலியானது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அவரே நம்முடைய இடத்திலே பலியிடப்பட்டவர். இதை குறித்த எபேசியர் 5:2 சொல்லும்பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். லேவியராமம் 1:1 பார்ப்பீர்கள் என்றால், கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு அவனை நோக்கி என்று வாசிக்கிறோம். இப்பொழுது அவர் சீனாய் மலையிலிருந்து பேசவில்லை, இடி மின்னல்கள் மத்தியிலே அவர் பேசவில்லை. அவருடைய வார்த்தையை கவனிக்கிறவர்களை அவர் அழைக்கிறார். இன்றைக்கும் மனிதர்கள் தன்னோடு வந்து உப்புரவாகும்படிக்கு கர்த்தர் மனிதனை அழைக்கிறார். திருச்சபையானது கர்த்தருக்கென்று பிரத்யேகமாக பிரித்தெடுத்து அழைக்கப்பட்ட ஒன்று. ஆம், அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள். 1 Cor 22-24 பாருங்கள். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடறலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆயிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அழைக்கப்பட்ட என்று சொல்லும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் மட்டுமல்ல, கேட்டு கீழ்ப்படிந்தவர்களை மட்டுமே குறிக்கிறது. இப்பொழுது உங்கள் முன்னாலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் அவருடைய அழைப்பை கேட்டிருக்கிறீர்களா? அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறீர்களா? சரி, லேவியராமம் 1:2 பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். இங்கே பலி செலுத்த வந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அது யார் வேண்டுமென்றாலும் பலி செலுத்தலாம் என்பதை சொல்ல வருகிறது. வசனம் 3 பாருங்கள். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து கவனித்தீர்களா? அவனே விருப்பத்தோடு பலி செலுத்த வருவது. இயேசு கிறிஸ்துவும் தாகமாயிருக்கிறவன் என்னண்டை வரக்கடவன் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறார். இது மனித சமுதாயத்திற்கு நேராக கொடுக்கப்படும் அழைப்பு. இந்த அழைப்பிலே தேவன் யாரையும் விட்டுவிடவில்லை. இந்த அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. ஒரே ஒரு நிபந்தனையை தான் கொடுக்கிறார். அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு உண்டாகும் உண்மையான தாகம். எனக்கு தாகமே இல்லை என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். அப்படி என்றால் அந்த அழைப்பு உங்களுக்குரியது அல்ல. ஆனால் உண்மையாகவே உங்களுக்கு தாகம் இருக்கும் என்றால் நீங்கள் அவரண்டை வரவேண்டும் என்று அழைக்கிறார். அவர் உங்களை திருப்திப்படுத்த முடியும். ஏசாயாவும் இந்த அழைப்பை குறித்து சொல்லியிருக்கிறார். ஏசாயா 55:1 பாருங்கள். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். எந்த ஒரு மனிதன் இயேசுவண்டை வர விரும்பினாலும் அவன் வரலாம். அங்கே ஒரு தேவை இருக்க வேண்டும், ஒரு ஆசை இருக்க வேண்டும். உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் என்றால் நீங்கள் இயேசுவண்டை வாருங்கள். தகன பலிக்கு 2 மிருகங்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆட்டு மந்தையிலோ மாட்டு மந்தையிலோ, அதாவது மிருகங்களை சாப்பிடும் மிருகங்கள் பலிக்கு பயன்படுத்தக்கூடாது. அது ஒருபொழுதும் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதில்லை. அவர் தன்னையே அநேகருடைய மீட்புக்காக கொடுக்க வந்தவர். அடுத்ததாக அந்த மிருகம் சுத்தமானதாக இருக்க வேண்டும், எந்த குறையற்றதாயும் இருக்க வேண்டும். வேட்டையிலே வேட்டையாடி பிடித்ததாய் இருக்கக்கூடாது. அது விலை மதிப்புள்ளதாகவும் சொந்தக்காரருக்கு அருமையானதாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடு அனுபவித்தார். பிதா பரலோகத்திலே பாடு அனுபவித்தார். இறுதியாக அந்த மிருகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அது மனிதனுக்கு கீழ்ப்படியும் ஒன்றாய் இருக்க வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஊழியனாய் வந்தார். அவர் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். தகன பலி மட்டுமே லேவியராம புத்தகம் ஆரம்பிக்கும் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை கிட்டிச் சேர விரும்பியவர்கள் அதை மட்டுமே அத்தனை காலம் பயன்படுத்தினார்கள். எபிரேய மொழியிலே தகன பலியானது ஓலா என்று அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், மேல் நோக்கி செல்லும் ஒன்று. தகன பலியானது புகையிலே மேல் நோக்கி செல்லுகிறது. அது முழுவதுமாக பலிபீடத்திலேயே தகனிக்கப்பட்டுவிடும். சாம்பல் மாத்திரமே மீதியாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தகன பலியை தான் பார்க்கிறார். எபேசியர் 5:2 பார்க்கும்பொழுது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து என்று வாசிக்கிறோம். லேவியராம புத்தகத்திலேயும் 9:13-17 ஆகிய வசனங்களிலே இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று வாசிக்கிறோம். இதைத்தான் தேவன் கிறிஸ்துவிலே பார்க்கிறார். நீங்கள் இதை கிறிஸ்துவிலே பார்க்க முடியாது. தேவன் கிறிஸ்துவிலே இதைத்தான் பார்க்கிறார். இதுதான் மிக முக்கியமானது. அதாவது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாவத்திற்காக செய்த காரியம் அவருக்கு போதுமானது என்று சொல்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு எல்லா விலைக்கிரயத்தையும் செலுத்தி முடித்துவிட்டதிலே தேவன் திருப்தியாயிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற எவ்வளவு பெரிய ஒரு பாவியையும் அவர் ரட்சிக்க முடியும். ஆனால் கேள்வி என்னவென்றால், நீங்கள் அதிலே திருப்தியாய் இருக்கிறீர்களா என்பதுதான். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு சிலுவையிலே மரித்தது பிதாவாகிய தேவனுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் அதை நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது உங்களுக்கு ஒரு திருப்தியையும் உங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் கொடுக்க முடியும். நீங்கள் அவரிலே திருப்தி அடைய வேண்டுமென்றால் அவருடைய அழைப்பிற்கு செவி சாய்த்து நீங்களே அவரண்டே வர வேண்டும். தேவன் யாரையுமே கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. ஆனால் அருமையானவர்களே, தாகத்தோடு வருகிற ஒருவருமே தாகம் தணிக்கப்படாமல் செல்கிறதில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் ஒரு திருப்தி, ஒரு மனமகிழ்ச்சி, ஒரு சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்றே இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். இயேசு உங்கள் பாவத்திற்கான தண்டனையையும் செலுத்திவிட்டார் என்பதை விசுவாசித்து அவரே என்னுடைய இரட்சகர் என்று சொல்லுங்கள். அவரே உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பார். தொடர்ந்து லேவியராமத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் பரிசுத்தராயிருக்கிறது போல எப்படி நாமும் பரிசுத்தத்திலே வளர முடியும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நேர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு தங்கியிருப்பதாக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5.